ஆஸ்திரேலியா அரசியலில் பெரும் சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ள இரட்டை குடியுரிமை விவகாரத்தில் இறுதியாக துணை பிரதமர் பார்னபி ஜோய்ஸ் சிக்கியுள்ளார். இவர் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இரட்டை குடியுரிமை உடையவர் என நம்பப்படுகின்றது. பார்னபி ஜோய்ஸ் மற்றும் ஏனிய நால்வரான முன்னாள் கிரீன் செனட்டர்கள் லரிசா வாட்டர்ஸ் மற்றும் ஸ்காட் லட்லம், ஒன் நேஷன் செனட்டர் மெல்கம் ராபர்ட்ஸ், முன்னாள் அமைச்சர் மேட் கனவன் ஆகியோர் இரட்டை குடியுரிமை காரணமாக அரசியல் அமைப்பின் 44வது பிரிவின் கீழ் பாராளுமன்றத்தில் அமர தகுதியுடையவர்களா என உச்சநீதிமன்றம் வருகிற 24ஆம் தேதி தீர்மானிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதனிடையே பார்னபி ஜோய்ஸ் இரட்டை குடியுரிமை விவகாரம் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சர் ஜூலி பிஷப், நியூசிலாந்து லேபர் கட்சியையும் எதிர்க்கட்சித் தலைவர் பில் ஷோர்டனையும் கடுமையாக விமர்சித்துள்ளார்.
Bill Shorten has serious questions to answer. This is highly unethical at least, but more importantly puts at risk the relationship between the Australian government and the New Zealand government.
ஊடகங்கள் தொடர்பிலான அரசின் உத்தேச சட்டங்களுக்கு செனட்டர்களின் ஆதரவுகளை அரசு முனைப்புடன் கோரி வருகிறது. ஒன் நேஷன் கட்சியின் ஆதரவினை உடன்பாடு ஒன்றின் மூலம் உறுதிப்படுத்தியுள்ள அரசு இப்போது நிக் ஜெனஃபோன் தரப்புடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது. இவ்வார முடிவுக்குள் ஊடகங்கள் தொடர்பிலான சீர்திருத்த சட்டங்களை அரசு நிறைவேற்றிவிட உறுதி பூண்டுள்ளது. இது தொடர்பில் ஒன் நேஷன் கட்சியின் செனட்டர் மெல்கம் ராபர்ட்ஸ் இவ்வாறு தெரிவித்தார்.
The problem with the ABC is that it's run by its journalists in the capital cities, principally Melbourne and Sydney, that push a left-wing control agenda.
IS அமைப்பின் ஓரங்கமாக செயற்பட்டு வருகின்றதென்றும், பிலிப்பைன் நாட்டில் பல தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது என்றும் பல சான்றுகள் கிடைத்துள்ள காரணத்தினால் இஸ்லாமிக் ஸ்டேட் ஈஸ்ட் ஏஷியா என்னும் அமைப்பை பயங்கரவாத அமைப்புகளுக்கான பட்டியலில் தாம் இணைத்துள்ளதாக அட்டர்னி ஜெனரல் ஜோர்ஜ் பிராண்டிஸ் அறிவித்துள்ளார். அந்த அமைப்புக்கு ஆதரவு காட்டுவது, ஆட்சேர்ப்பு, பணம் சேகரித்தல் மற்றும் அதில் அங்கத்தவராக இருத்தல் ஆகியன சட்டவிரோதமான செயல் என ஜோர்ஜ் பிராண்டிஸ் மேலும் கூறியுள்ளார்.
Islamic State East Asia is responsible for numerous terrorist events in the Philippines, including the beheading of Christian hostages in Marawi City in June, the bombing of a market in Davao City in September 2016.
ஜனவரி 26ஆம் தேதி ஆஸ்திரேலிய தினம் என குறிப்பிடப்படுவதை நிறுத்துவதாக மெல்பர்னில் உள்ள தி சிட்டி ஆஃப் யாரா கவுன்சில் தீர்மானித்துள்ளது. அத்துடன் அன்றைய தினம் குடியுரிமை வழங்கும் வைபவத்தையும் நடத்துவதில்லை என அது முடிவு செய்துள்ளது. அதேவேளை ஜனவரி 26ல் மார்க்கிங் த லாஸ் ஆஃப் இண்டிஜினஸ் கல்ச்சர், அதாவது பூர்வீக குடிமக்களின் கலாசார இழப்பு நாளை அனுசரிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய தினத்தை ஜனவரி 26ல் இருந்து வேறொரு தினத்துக்கு மாற்ற வேண்டும் என்ற முடிவினை அண்மையில் தேசிய கவுன்சில்கள் எடுத்துள்ளதோடு இது பற்றிய மாற்றத்தினை ஏற்படுத்த அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதென்றும் தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை இக்கவுன்சிலின் இம்முடிவானது தனக்கு மிகவும் ஏமாற்றம் அளித்துள்ளதாக பிரதமர் மெல்கம் டர்ன்புல் இது பற்றி கருத்து கூறியுள்ளார்.
We are united in our Australian values and we celebrate those on Australia Day and we recognize that the history of European settlement in Australia has been complex and tragic.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். மானிஸ்தீவு தடுப்பு முகாமில் இருந்து பப்புவோனியினியாவில் குடியேறிய முதல் தொகுதி அகதிகளில் சிலர் உடல் உள ரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. தலைநகர் போர்ட் மோஸ்வியில் தங்க வைக்கப்பட்டுள்ள அவர்களுக்கு எந்தவிதமான ஆதரவு சேவைகளும் கிடைக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள கத்தோலிக்க திருச்சபை சில உதவிகளை அளித்து வருகின்ற போதிலும் அங்கு குடியேற்றப்பட்ட அகதிகளில் பலர் உடல் உள ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவித அச்ச உணர்வுடனேயே வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது.
After so long, I am a refugee and nobody is giving me ID card to show the people my name. I have nothing. No support from immigration. Support, it means no anything, like place to stay. If church, they didn't give me a place to sleep. I believe that I am going to sleep in the road.
இருதயம் தொடர்பிலான நோயானது ஆஸ்திரேலியாவில் உலகளாவிய ரீதியிலும் மரணம் மற்றும் இயலாமைக்கு மிகவும் பொதுவான காரணமாகும். ஆனால் சில இனங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாக ஆய்வுகள் தெரிவித்துள்ளன. குறிப்பாக தென்னாசிய பின்னணியை கொண்டவர்களுக்கு மற்றைய இனங்களை விட இருதயம் தொடர்பிலான நோயானது மிகவும் அதிகரித்து காணப்படுவதுடன் அதிகளவிலான இறப்பும் அதனால் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
We know that those patients who've got a significant plaque burden or disease involvement in each of their arteries.
இது பற்றிய மேலதிக விவரங்களை பார்வைகள் நிகழ்ச்சியில் எதிர்பாருங்கள். இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 79 அமெரிக்க சதங்கள், 120 இலங்கை ரூபாய் 45 சதங்கள், 50 இந்திய ரூபாய் 46 காசுகள், 1.07 சிங்கப்பூர் டாலர், 3.37 மலேசிய ரிங்கத். இனி விளையாட்டுச் செய்தி. ஆஸ்திரேலிய துவிச்சக்கர வண்டியோட்ட வீரர் ஸ்டீஃபன் வூல்பிரிட்ஜ் காலமானார். அவருக்கு வயது 39. சிட்னியில் பிறந்தவரான ஸ்டீஃபன் வூல்ரிட்ஜ் 2004 நடைபெற்ற ஏதென்ஸ் ஒலிம்பிக்ஸ் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர். அத்துடன் 2006 மெல்பர்னில் நடைபெற்ற பொதுநலவாய அமைப்பு நாடுகளின் விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். மேலும் 4 உலக பட்டங்களை வென்றுள்ள அவரின் மரணத்தில் சந்தேகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் மழை பெய்யும் சாத்தியம் உண்டு, 17 செல்சியஸ். அடிலைட் மழை, 14 செல்சியஸ். மெல்பர்ன் ஓரிரு மழை, 15 செல்சியஸ். ஹோபார்ட் ஓரிரு மழை, வேகமாக காற்று வீசலாம், 13 செல்சியஸ். கன்பரா ஓரிரு மழை, வேகமாக காற்று வீசலாம், 14 செல்சியஸ். சிட்னி வேகமாக காற்று வீசலாம், வெயிலார்ந்த காலநிலை 23 செல்சியஸ். பிரிஸ்பர்ன் வெயிலார்ந்த காலநிலை 31 செல்சியஸ். டாவின் அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை 32 செல்சியஸ். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.